اپنا رنگ دکھا جاتی ہے صحبت اللہ والوں کی، صحبت اللہ والوں کی۔
نگاہ ولی میں وہ تاثیر دیکھی، بدلتی ہزاروں کی تقدیر دیکھی۔
بسم اللہ الرحمن الرحیم، الحمد للہ وکفا وسلام علی عباده الذین اصطفى، اما بعد، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، خذ من اموالهم صدقۃ تطہرهم وتزکیهم بها سبحان ربک رب العزۃ عما یصفون وسلام علی المرسلین والحمد للہ رب العالمین۔ اللہم صل علی سیدنا و مولانا محمد وعلی آل سیدنا و مولانا محمد وبارک وسلم۔ اللہم صل علی سیدنا و مولانا محمد وعلی آل سیدنا و مولانا محمد وبارک وسلم۔ اللہم صل علی سیدنا و مولانا محمد وعلی آل سیدنا و مولانا محمد وبارک وسلم۔ زکوٰۃ کے سلسلے میں بات چل رہی ہے، کل آپ حضرت کی خدمت میں ایک نقشہ پیش کیا گیا تھا کہ کن کن مالوں میں زکوٰۃ ہے، اس کا حساب کرنے، اس کا اندازہ لگانے کے لیے کچھ چیزیں ہم بتا کر دیے کہ سونا چاندی اور دوسرا مال ہو یا بیپار کا سامان ہو، اس طریقے سے یہ چیزیں تمہارے پاس کتنی ہیں اس کو دیکھ لو، اور دوسری طرف تمہارے ذمے جو جو چیزیں ادا کرنے کی ہیں ان سب کا بھی حساب کر لو، پھر اس کے بعد جو جو تمہارے ذمے ہے اس کو ٹوٹل کر کے اصل تمہارے پاس جو مال ہے اس میں سے اس کو مائنس کر لو، لیس کر لو، منہا کر لو، اس میں سے وضع کر لو۔ اس طریقے سے کچھ چیزیں بتائی گئی تھی، اردو میں وہ نقشہ پیش کیا گیا تھا۔ میں دوبارہ اس کو پڑھ دیتا ہوں، کچھ لوگ کل رہے ہوں گے نہیں رہے ہوں گے، یا برابر بات سمجھ میں آئی ہوگی نہیں آئی ہوگی، دوبارہ میں اس کو پڑھتا ہوں، پھر اس کے بعد میں انشاءاللہ ہمارے ایک ساتھی اس کو تمل میں بھی انشاءاللہ پیش کریں گے۔ اب نہیں تو ہمیں تمل ناڈو میں رہو کیا بھی تمل بولتے نہیں، ہم نے تمل والوں کو کیا بھی فائدہ نہیں کر کو، ایسی بات نہیں رہنا انشاءاللہ۔ ہمارا علاقہ تمل ناڈو میں رہ کر بھی اردو بولنے والا علاقہ ہے، لیکن ہماری اردو بھی ایک الگ زبان کی جیسی ہے، اسے اردو بھی بول سکتے نہیں۔ بہرحال تو دکن کا باشندہ دکنی چبول، تجھے کیا پڑی تو اپنی چبول کر کے، ہمارا ایک انداز ہے، یہاں کے لوگ ایک انداز میں بولتے، آندھرا کے لوگ ایک انداز میں بولتے، کرناٹکا کے لوگ ایک لہجے میں بولتے، بہرحال اپنے انداز میں اپنے لہجے میں جب بات کہی جاتی ہے تو آسانی سے سمجھ میں آ جاتی، نہیں تو بعض وقت غلط فہمیاں ہو جاتی۔ ایک مولوی صاحب جمعے میں بیان کرے، انہوں بولے بیاس کھانا حرام ہے، بیاس کھانا حرام ہے، گھر کو وہ بیان سن لے جا کو بیٹا امک بولیا کیا اماں آج جمعے میں حضرت بولے پیاس کھانا حرام ہے گھر کو، ماں کو غصہ آیا، کون چوٹا مولی صاحب رہے انہیں، اب تک کون بھی بول نہیں سو پیاس کھانا حرام ہے تو کئی سارے وہ حرام ہو گیا سو، میں پوچھتی ہوں رے چل رہے بلا لگ جا رہے مجھے بلا لگ جا کو، وہ مولی صاحب کرے انہوں سے حضرت بات کرے آج جمعے میں بیان کرے سو اماں گھر کو بولتے ہی، وہ بوڑھی ماں غصے میں کیسا جی بولتے تمہیں پیاس کھانا حرام ہے، کہاں جی ہے حرام ہے پیاس کھانا ہے، انہوں بولے نہیں نا ماما ایسا کیا ابھی بولا نہیں نا مسئلہ ہے، بولے گا دینا جی جمعے میں تمہیں میرا بیٹا آگ بولتا نا کر کو، ایسا نہیں ماں میں کون سا مال حرام ہے گھر کو بولتے اس ٹائم کو بیاس کھانا حرام ہے گھر کو بولے اس میں، بیاس کو جا کے تمہارا بیٹا پیاس کر کو سمجھ جا کو آگ کو بولیا ہے، وہی ویسا کیا بھی بولیا نہیں کرتا, بیاس معلوم ہوتا. اب ہمارے علاقے میں بیاس کتنے لوگ سمجھتے کہ نہیں سمجھتے کہ بھائی, تو اس طریقے سے فرق کر لیتے سمجھنے میں. تو پہلی بات اس نقشے کو ذرا دیکھ لیں اگر آپ کے پاس ہو تو. زکوٰۃ کی ادائیگی کے لیے مددگار فارم, سب سے پہلے زکوٰۃ واجب ہونے کی قمری تاریخ کا تعین کر لیں, یعنی چاند کی تاریخ کے لحاظ سے کب سے ہمارے اوپر زکوٰۃ فرض ہوتی ہے, اس کو نوٹ کر کے رکھ لیں. جب آپ کی زکوٰۃ کی مقررہ تاریخ آ جائے تو اس دن اپنے تمام مال کا حساب مارکیٹ ریٹ کے مطابق اس طریقے سے یوں کر لیں, جو جو چیزیں تمہارے پاس ہیں ان کا حساب جو ہے مارکیٹ ریٹ کے اعتبار سے کرنا. قابل زکوٰۃ اثاثوں کی مالیت, یہ فرسٹ کالم ہے, یعنی کن کن مالوں میں زکوٰۃ دینا اس کو بتا رہے ہیں. نمبر ایک سونا, سونا جو ہے گولڈ, چاہے کسی بھی صورت میں ہو, زیور کی صورت میں ہو, کائن کی صورت میں ہو, بسکٹ کی صورت میں ہو, جو بھی ہو, چاہے پہنتے ہوں چاہے نہ پہنتے ہوں. چاندی چاہے کسی بھی صورت میں ہو. نقد کیش یعنی نیٹ کیش کسی بھی مقصد کے لیے ہو, ہمارے ہاتھ میں پیسہ ہے, ہاتھ میں ہے, بینک بیلنس بینک میں ہے, ہاتھ میں نہیں سکا بینک میں رکھے ہیں, کسی کو ادھار یا امانت دی گئی رقم, ہم کسی کو قرض دیے ہیں یا امانت کے طور پر دیے ہیں, سیکیورٹی میں دی گئی رقم, انشورنس پالیسی میں اصل جمع شدہ رقم, غیر ملکی کرنسی یعنی دوسرے ملکوں کے پیسے ہیں, جیسے ڈالر ہے, یورو ہے, پاؤنڈ ہے, ریال ہے, دینار ہے, درہم ہے, ہمارے پاس ہیں. جو لوگ باہر ملکوں کو جاتے آتے ہیں ان کے پاس کرنسی ہوتی ہے اور ضرورت بھی پڑتی ہے, اور ایسی ضرورت پڑتی ہے اگر نہیں رہے تو انسان مجبور ہو جاتا, پریشان ہو جاتا. اپنی بستی میں لکھپتی رہے گا لیکن اس جگہ اگر وہ کرنسی نہیں ہے تو وہ فقیر پتی بن جاتا, پریشان ہو جاتا. اس کے بڑے تجربے ہوتے ہیں سفر میں جانے آنے والوں کو خاص طور سے. ڈالر ایک ایسا ہے جو ہر جگہ چل جاتا ہے. ایک اللہ والے بولے انہیں کیا کریا کی نہیں کریا کی, لیکن ڈالر میں ایک چیز لکھ دیا, ایک جملہ لکھ دیا, جس کی وجہ سے اللہ اس کے ڈالر کو پوری دنیا میں چلا دیا. اس میں کیا لکھا ہے, آن گاڈ وی ٹرسٹ, اللہ ہی پر ہمارا بھروسہ ہے. تو ایک بزرگ نے کہا کہ وہ یقین کرتا ہے کہ نہیں کرتا ہے, لیکن اللہ ہی پر ہمارا بھروسہ ہے کر کر ایک بات اس نے ڈالر میں لکھ دی ہے, اس کی وجہ سے اللہ نے اس کے ڈالر کو پوری دنیا میں چلا دیا ہے. کسی بھی کرنسی میں ایسی بات نہیں ہے, کسی بھی اسلامی ملک کی کرنسی ہو, کسی کی بھی ہو, ایسی بات نہیں ہے. تو ان گاڈ یا ان گاڈ وی ٹرسٹ, اس طرح سے جملہ ہے, خدا ہی پر ہمارا بھروسہ ہے. تو کتنی بڑی بات اس نے لکھ دی ہے. بہرحال وہ ڈالر ہر جگہ چل جاتا ہے, تو سب سے آسانی سے ملنے والی چیز اور ایکسچینج ہونے والی چیز وہ ڈالر ہی ہے آج دنیا میں. تو اس طریقے سے فرما رہے ہیں کہ دوسری جو کرنسی ہے غیر ملکی کرنسی, اس کے بعد بانڈز یا مختلف سرٹیفکیٹس, بانڈ پیپر ہوتے ہیں, ان کی خود قیمت کافی زیادہ ہوتی ہے, اور ایسی کچھ سرٹیفکیٹس اگر ہمارے پاس ہوں ان کی خود قیمت بڑی ہوتی ہے. اصول شدہ پروویڈنٹ فنڈ, پی ایف جس کو کہتے ہیں, کمپنیوں میں اور حکومت کی ملازمتوں میں جو پیسہ پکڑا جاتا ہے پروویڈنٹ فنڈ, اس کو پکڑتے ہیں, وہ جو پیسہ ہمارے ہاتھ کو آتا ہے تب اس پر زکوٰۃ ہے. سامان تجارت, یعنی جو بھی تجارت کا مال ہو، تیار مال کا سٹاک ہمارے پاس، جو بھی ہماری دکان میں ہماری کمپنی میں سٹاک ہو، بیچنے کی نیت سے خریدی گئی دکان، مکان، پلاٹ، گاڑی، خام مال، خام مال کے معنی را میٹیریل، کچا مال، جس کی قیمت ادا کر دی گئی ہو، تو یہ سب ہمارا ہی مال ہے، تو اس کو ٹوٹل کر لینا، ہمارے پاس سونا کتنا ہے، چاندی کتنی ہے، ہاتھ میں کیش کتنا ہے، بینک میں کتنا ہے، فارن کرنسی کتنی ہے، اس طریقے سے۔ اب ہمارے ذمے جو چیزیں دینے کی ہیں وہ کیا ہے؟ لیا ہوا قرضہ، ہم کسی سے قرض لیے ہیں، وہ دینا ہے۔ بیوی کا غیر ادا شدہ مہر، بیوی کا مہر نہیں دیے تو وہ بھی ہمارے ذمے ہے، واجب ہے اس کا دینا۔ بجلی کا واجب الادا بل، یعنی الیکٹرک بل بننی ہے، نہیں بنے ہیں۔ اسی طریقے سے گیس کا واجب الادا بل، گیس کے پیسے دینے ہیں۔ پانی کا واجب الادا بل، پانی کی بل ہے۔ ٹیلی فون کا واجب الادا بل، اب ٹیلی فون میں بعض وقت پوسٹ پیڈ آتا ہے، مہینہ ختم ہونے کے بعد دینا پڑتا ہے، وہ بھی ہمارے ذمے ہی رہتا ہے۔ مکان کا واجب الادا کرایہ، ہم جس گھر میں کرائے کو رہتے ہیں اس کا کرایہ دینے کا رہتا ہے۔ دکان کا واجب الادا کرایہ، دکان کا کرایہ جو ہمارے ذمے ہے، اسی طریقے سے گودام کا واجب الادا کرایہ، گوڈن ہے، دیگر واجب الادا اخراجات، ایسے ہی دوسری جو بھی ضروریات ہمارے ذمے ہیں، ویسے ملازمین کی واجب الادا تنخواہیں، ہماری کمپنی میں، ہماری دکان میں جو نوکر چاکر رہتے ہیں ان کی تنخواہ دینا ہے، ان کی سیلری دینی ہے، یہ سب چیزیں۔ یہ دو کالم بتا کر اب نیچے لکھ کر ہیں، جب آپ سب چیزوں کے سامنے رقم کا خانہ پور کر لیں، یعنی جو جو چیزیں تمہارے پاس ہیں وہ لکھ لو، تو نمبر دو کی ٹوٹل رقم کو نمبر ایک کی ٹوٹل رقم سے منہا یعنی مائنس کر لیں۔ نمبر ٹو جو ہے مالی ذمہ داریاں، اس کی ایک مثال کل میں دیا تھا، 5 لاکھ روپے ہمارے ذمہ ہے، اس 5 لاکھ کو نمبر ون جو ہمارے پاس 50 لاکھ کی چیزیں ہیں ان میں سے مائنس کر لینا، باقی جو رقم بچے آپ کو صرف اس کی زکات 2.5% یعنی 40% ادا کرنی ہے، جیسے 1 لاکھ روپے میں 2500 روپے۔ ویسے ہی ہمارے ملک کے لحاظ سے اب ہم لوگوں کو حساب کر لینا ہے، چاندی کا جو نصاب ہے 612 گرام، آج کا جو ہے وہ مارکیٹ ریٹ کیا ہے معلوم کر لیں، وہ ٹوٹل کر لیں، کیلکولیٹ کر لیں۔ اس میں ایک بات انشورنس کے بارے میں لکھی تھی، اس کے بارے میں بتا رہے ہیں، انشورنس کرانا حرام ہے، لیکن اگر کسی نے کرائی ہے تو جو رقم جمع کرائی ہے اس پر زکات واجب ہے۔ تو یہ سمجھانے کے لیے آپ لوگوں کو آسانی کے واسطے ایک نقشہ ہم پیش کیے ہیں، اب ہمارے ایک ساتھی اس کو انشاءاللہ تمل میں پیش کریں گے۔ ہمارے علاقے کے بہت سے لوگ اردو بولتے ہیں لیکن اردو سے زیادہ تمل سمجھتے ہیں، بیان بھی اردو میں کرے تو اتنا نہیں سمجھتے، تمل میں کرنے کی صورت میں آسانی سے سمجھ لیتے، تو اس لیے انشاءاللہ اس کو آسان انداز میں، موٹی زبان میں، تمل میں اس کو پیش کریں گے۔
بسم اللہ الرحمن الرحیم۔ زکات کڑمیاں کڑی تیری وندرچ اپنی سننا وند، இப்போ மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ப நம்மளுடைய இருக்கக்கூடிய மொத்த பொருட்கள் அதோட ரேட்டை நம்ம என்ன செய்யணும், இது மாதிரி கணக்கிடணும். இப்போ முதலாவது காலத்தில் எந்தெந்த பொருட்களில் ஜக்காத் கடமையாகும், நம்மகிட்ட எது மாதிரி சொத்துக்கள் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த முதல் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவதாக தங்கம், தங்கம் கோல்டு நம்மள்ட்ட எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது ஜுவல்ஸ் அணியக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்கெட் மாதிரி நம்ம வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இது மாதிரி தங்கம் வந்து நம்ம எந்த விதத்தில் வச்சிருந்தாலும் அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், தங்கத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும். இரண்டாவதா வெள்ளி, நம்ம வச்சிருக்கிற வெள்ளி, அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய வெள்ளி நகைகளாக இருக்கட்டும், அல்லது வெள்ளி பாத்திரங்கள் வச்சிருந்தாலும் சரி, அல்லது வெள்ளி பிஸ்கெட் அது மாதிரி எந்த வடிவத்தில் வெள்ளி வச்சிருந்தாலும் அதே நம்ம ஜக்காத் கடமையாக இருக்கும். மூணாவது வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரொக்க பணம், பீரோவில் வச்சிருக்கக்கூடிய பணம், நம்ம நெட்கேஸாக கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பணங்கள், அது எந்த நோக்கத்துக்காக வச்சிருந்தாலும் சரி, நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தனிப்பட்ட செலவுக்கு வச்சிருந்தாலும் சரி, அல்லது திருமண தேவைகள் இது மாதிரி ஹஜ்ஜுடைய நோக்கம் இது மாதிரி எந்த நோக்கத்துக்காண்டி இருந்தாலும் நம்ம வச்சிருக்கிற ரொக்க பணத்துக்கு நம்ம வந்து அதே நம்ம ஜக்காத்துடைய அந்த கணக்கீடெல்லாம் எடுத்துக்கணும். நான்காவது வந்து வங்கி இருப்பு, பேங்க் பேலன்ஸ், நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பணம் அது எவ்வளவு டோட்டல் இருக்குதோ அதே நம்ம இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த கணக்கில் நம்ம வந்து அதை சேர்த்துக்கணும். ஐந்தாவது அதே மாதிரி யாருக்காண்டி நம்ம வந்து தவணையா கொடுத்துருக்கிறோம் அல்லது அமானிதமாக கொடுத்துருக்கிறோம் அந்த பணம், அதான் இப்ப நம்ம வந்து கடனாக கொடுத்துருக்கிறோம், அது திரும்ப நமக்கு வர வேண்டியது, இப்ப நம்ம கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுங்கிறது திரும்ப எப்படியாவது நமக்கு வந்து சேர்ந்துடும், அப்ப அதே நம்ம வந்து ஜக்காத்துடைய அந்த கவுண்ட்ல நம்ம வந்து எடுத்துக்கணும். அல்லது யார்ட்டா நம்ம அமானிதமா கொடுத்து வச்சிருக்கிறோம் பின்னால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது கண்டிப்பா நமக்கு சேர்ந்தது நமக்கு வரக்கூடியது, அப்ப அதே நம்ம என்ன செய்யணும், அதே நம்ம ஜக்காத்துடைய அந்த கணக்குல நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து அதே மாதிரி பாதுகாப்புக்காண்டி கொடுக்கப்பட்ட தொகை, நம்ம செக்யூரிட்டியா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பாதுகாப்புக்காண்டி நம்மளுடைய வீட்டில் வச்ச சேஃப்டி இல்லை அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பாதுகாப்பு நம்ம வந்து யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருப்போம், அப்ப அது நமக்கு சேர்ந்த ஒரு தொகை தான், அதனால நம்ம என்ன செய்யணும், அதே நம்ம ஜக்காத்துடைய அந்த டோட்டல நம்ம வந்து சேர்த்துக்கணும். அது மாதிரி காப்பீட்டு திட்டம், அதாவது இன்சூரன்ஸ், இப்போ இன்சூரன்ஸ்ல நம்ம வந்து அமௌண்ட் போட்டிருப்போம், அப்ப நமக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் நம்ம கட்டிருக்கிறோம் இன்சூரன்ஸ்ல அந்த பாலிசியில நம்ம இது வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்கிறோமோ நம்ம என்ன செய்யணும், அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஜக்காத்து கொடுக்குறப்ப அந்த டோட்டலையும் நம்ம வந்து ஜக்காத்துடைய கணக்கில் நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி தற்போதைய மதிப்பில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி, அதாவது நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மள்ட்ட எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிறோமோ அது டீனாரா இருக்கலாம் அல்லது திருகமா இருக்கலாம் அல்லது அமெரிக்காவுடைய டாலரா இருக்கலாம், இது மாதிரி எந்த நாட்டுடைய கரன்சி நம்ம கையில் இருந்தாலும் அது இன்னைக்கு ரேட்டு இன்னைக்கு உள்ள அந்த நாட்டுடைய இந்த மார்க்கெட் ரேட் படி என்ன ரேட்டு வருதோ நம்ம என்ன செய்யணும், அதையும் நம்ம அந்த டோட்டலையும் ஜக்காத்துடைய கணக்கில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது போக கடன் பத்திரங்கள், பல்வேறு பண சான்றிதழ்கள், பங்குகள், இது மாதிரி நம்ம என்ன செய்யிருக்கிறோம், இப்ப ஷேர் வாங்கி ஷேர் இருக்குது அதோட பாண்டு கையில வச்சிருக்கிறோம், அந்த சர்டிபிகேட் கையில வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வந்து அதையும் இன்னைக்கு ரேட்டு இன்னைக்குள்ள அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து அது என்ன ரேட்டுக்கு போகுது நம்ம என்ன செய்யணும், அதையும் நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு நம்ம டோட்டல் ஜக்காத்துல சேர்த்துக்கணும். அது மாதிரி பெறப்பட்ட சம்பள பிடிப்பு தொகை, PF ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற, இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறாங்க, அப்ப அவங்க என்ன செய்யணும், அந்த அமௌண்ட் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அல்லது பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு அதே மாதிரி வந்து ஜக்காத்துடைய அந்த PF உடைய அமௌண்ட் வந்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து அவங்க விருப்பம் இல்லாம கவர்மெண்ட்டா கொடுக்குது அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கு வந்து ஜக்காத்து கிடையாது. PF பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அவங்க சார்பா என்ன கவர்மெண்டா கொடுக்கறது, இவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது, இவருடைய விருப்பம் இல்லாம இவர்கிட்ட எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க, அது கவர்மெண்டா வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தரக்கூடிய ஒரு தொகை, அப்ப அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அது போக பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாங்க, இவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அல்லது இவங்க அந்த கம்பெனியா என்ன செய்யலாம் வந்து இவங்கள்ட்ட விருப்பம் கேட்டு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வந்து அந்த அமௌண்ட் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த PF தொகைக்கு வந்து இவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அது மாதிரி வியாபார பொருட்கள், தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள விற்பனை பொருட்கள், இப்போ பிசினஸ்ல இவங்க என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கிறாங்க, வியாபார சரக்குகள், கடையில எவ்வளவு சரக்கு இருக்குதோ என்ன செய்யணும், அதோடைய வேல்யூ இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட் படி என்ன வேல்யூவோ அதை கவுண்ட் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கு வந்து அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து என்னென்ன திங்ஸ் வந்து இவங்க விற்பனைக்காண்டி ரெடியா வச்சிருக்காங்களோ கடையில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் வியாபார பொருட்கள் எந்த எந்த பொருளா இருந்தாலும் சரி அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு வந்து இவங்க டோட்டல் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ என்னவோ அது கணக்கு பண்ணி அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்டா வந்து வியாபார நோக்கத்தில் வாங்கிய கடை வீடு, இப்போ இடம் வாங்குறாங்க அது வந்து எப்படின்னா பின்னால் நம்ம என்ன செய்வோம், இதை நல்ல ரேட் வரப்ப வித்தரலாம் அப்படிங்கிற அந்த இதில் ஒரு வீடு வாங்குறாங்க அல்லது ஒரு இடம் வாங்குறாங்க அல்லது வாகனங்கள் பிசினஸ்ங்கிற பர்பஸ்ல வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா வந்து அல்லது ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் என்ன இது மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் இதெல்லாம் என்ன செய்யறாங்க வந்து பின்னால நல்ல ரேட் வரப்ப நம்ம என்ன செய்யலாம் வித்தரலாம் அப்படிங்கிற அந்த நியத்துல வியாபார நோக்கத்தில் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதையும் என்ன செய்யணும் இன்னைக்கு உள்ள ரேட்டு படி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஜக்காத்துடைய அந்த அமௌண்ட்ல சேர்த்துக்கணும். இந்த லிஸ்ட்ல முதல் லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற இந்த எல்லா திங்ஸ் நம்ம ஜக்காத் கடமையாகக்கூடிய சொத்துக்களின் மதிப்பு நம்ம என்ன செய்யணும், இந்த எல்லா திங்ஸ் எல்லா அசட்டையும் நம்ம என்ன செய்யணும் டோட்டலா வந்து எவ்வளவு மதிப்பு வருதோ அப்படிங்கிற அந்த தங்கம்னா தங்கத்துக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும் இன்னைக்குள்ள ரேட்டு படி எழுதிக்கணும். வெள்ளின்னு சொன்னா வெள்ளியோட ரேட் இன்னைக்குள்ள ரேட்ல என்ன வருதோ அந்த அமௌண்ட் எழுதிக்கணும். மொத்தமா எழுதி நம்ம என்ன செய்யணும் லாஸ்ட்ல டோட்டல்ங்கிற அந்த மொத்தம்ங்கிற காலத்துல டோட்டல் போட்டு வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஜக்காத் நமக்கு வருதோ அந்த அமௌண்ட்ல நம்ம என்ன செய்யணும் இந்த செகண்ட் கொடுத்துருக்கிற திங்ஸ் நம்ம என்ன செய்யலாம் வந்து லெஸ் பண்ணிடலாம். என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அதிலிருந்து நம்ம வந்து கழிச்சுக்கலாம். உதாரணம் இப்ப வந்து வாங்கப்பட்ட கடன், உதாரணம் இப்ப வந்து நம்ம வந்து கடன் தர வேண்டி இருக்குது, நம்ம அடுத்தவங்கள்ட்ட கடை வாங்கியிருக்கிறோம், அந்த கடனை நம்ம என்ன செய்யலாம், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு கடன் மற்றவங்களுக்கு தர வேண்டி இருக்குதோ அந்த கடனை வந்து நம்ம கழிச்சிடலாம். அதே மாதிரி மனைவிக்கு கொடுக்கப்படாத மகர், இப்ப நம்ம மேரேஜ் சமயத்தில் மகர் கொடுக்காம இருக்கிறோம், அது நம்ம மனைவிக்கு தர வேண்டிய கடன், இப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த மகருடைய அமௌண்ட்டை நம்ம வந்து இதுல இருந்து கழிச்சுக்கலாம். மூணாவது என்ன செய்யணும், செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம், அது மாதிரி இபி பில் இப்ப இந்த மந்த்துக்கு எவ்வளவு வந்திருக்கோ நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கேஸ் அந்த சிலிண்டருடைய கட்டணம், அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாட்டர் பில், தண்ணிக்கு நம்ம செலுத்த வேண்டிய கட்டணம், அது மாதிரி டெலிபோன் பில், நம்ம போஸ்ட் பெய்டா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தர வேண்டிய அந்த அமௌண்ட்டை நம்ம கழிச்சுக்கலாம். அது மாதிரி வீட்டு வாடகை, ஹவுஸ் ரெண்ட், அப்ப நம்ம வீட்டுக்கு எவ்வளவு நம்ம வாடகை கொடுக்கறோமோ அதை நம்ம என்ன செய்யலாம், அந்த அமௌண்ட்டை கழிச்சிடலாம். இது போக வந்து கடை வச்சிருக்கிறோம், நம்ம கடைக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த கடை வாடகை நம்ம கழிச்சிடணும். இது போக வந்து நம்ம குடவுன் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறோம், அதுக்கு நம்ம ஸ்டாக் எல்லாம் திங்ஸ் வச்சிருக்கிறோம், அப்ப அந்த குடவுனுக்கு என்ன வாடகை நம்ம என்ன செய்யலாம், அந்த வாடகையை வந்து கழிச்சிடலாம். இது போக இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன நம்ம வந்து நம்ம பே பண்ண வேண்டி இருக்குதோ, எதெல்லாம் நம்ம வந்து மந்த்லி நம்ம அந்த செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர்ல வருமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா இந்த இதுல வந்து நம்ம டோட்டலா செலவுகளை எழுதி நம்ம அந்த மொத்த ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு ஜகாத் நம்ம கொடுக்க வேண்டி இருக்குதோ, எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த நம்ம செலுத்த வேண்டிய கடன்கள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம் கழிச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு என்ன சொன்னா வந்து நம்மள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்கறாங்க, நம்ம கடையிலயோ அல்லது வேற ஃபேக்டரியில கம்பெனியில வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு மந்த்லி சேலரி போடுவோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், இதுல இருந்து கழிச்சிடலாம். டோட்டலா நம்ம என்ன செய்யணும், இந்த செகண்ட் ஒன் திங்க வந்து நம்ம எல்லாம் தனித்தனியா எழுதணும், எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, மகர் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, மத்த எல்லா பில் இபி பில் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், தனித்தனியா இந்த பாக்ஸ்ல நம்ம எழுதிட்டு அப்படின்னு சொன்னா இது நம்ம டோட்டல் போட்டுறோம். டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு தர வேண்டி இருக்கோ ஜக்காத், டோட்டலா நம்ம வந்து நம்மட இருக்கிற அந்த சொத்துல இருந்து எவ்வளவு ஜக்காத் தர வேண்டி இருக்கோ அதை நம்ம என்ன செய்யலாம், செகண்ட் ஒன் நம்ம வந்து அதுல கழிச்சிடலாம். கழிச்சா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு தர வேண்டிய ஜக்காத்துடைய தொகை அப்படிங்கிறது. இதுல கடைசியா சொல்றாங்க, மேற்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் தொகைகளை பதிவு செய்த பிறகு இரண்டாவது கட்டத்தில் உள்ள மொத்த செலவுகளை முதல் கட்டத்தில் உள்ள மொத்த வரவுகளில் இருந்து கழித்த பின் மீதமுள்ள தொகையில் 2.5%, அதாவது 40வது பங்கை மட்டும் தாங்கள் ஜக்காத்தில் கொடுக்க வேண்டும். உதாரணமாக 100,000 ரூபாய் 2,500 மட்டும். அப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம செகண்ட் நம்ம எவ்வளவு வந்து நம்ம தர வேண்டி இருக்குதோ, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஜக்காத்துடைய டோட்டல் இருந்து நம்ம கழிச்ச வேண்டியதான். கழிச்சது போக எவ்வளவு இருக்குதோ அதுல நம்ம 2.5% கொடுத்தா போதும், 2.5% அல்லது 40ல் ஒரு பங்கு. உதாரணமா சொல்லியிருக்காங்க 100,000 வந்து அப்படின்னு சொன்னா வந்து நம்ம 2,500 மட்டும் ஜக்காத் கொடுக்கணும். இதுல இந்த இன்சூரன்ஸ் பத்தி ஒரு மசாலா சொல்லியிருக்காங்க, பொதுவா இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஹராம், அது நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்க கூடாது, இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கிறோமோ இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கால்குலேட் பண்ணக்கூடாது. எவ்வளவு அமௌண்ட் நம்ம இதுவரையும் கட்டிருக்கிறோமோ, பாலிசியா கட்டிருக்கிறோமோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், அது நம்ம ஜக்காத்துடைய அந்த இதுல சேர்த்து நம்ம வந்து டோட்டலா இது மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஜக்காத்துங்கிறது முழுமையா நிறைவேறும்.
الحمدللہ یہ تفصیلات کچھ تمل میں پیش کی گئی. حضرت رمضان کا مہینہ صبر کا اگر کو بولے, دوسرے چیزوں پر صبر کرنا آسان ہے, یہ بیٹھ کو دوسری زبان سننا یہ سب سے بڑا صبر ہے. یہ آج تک ایسا صبر ہمیں دیکھے نہیں. گھر کو اردو والے بولیں گے کیا کرنا, بولو روزانہ تمل والے صبر کرتے ہیں, اس لیے بیلنس برابر رکھنا ہے. یہ دین کی باتیں ہیں, سب کو پہنچنی ہے, سب کو معلوم ہونی ہے, اور فرائض کا مسئلہ ہے, اس لیے ذرا آپ حضرات برداشت کیے, اللہ تعالیٰ جزائے خیر عطا فرمائے. جہاں ایک ہی زبان ہوتی ہے وہاں کوئی مسئلہ نہیں رہتا, جہاں کئی زبانیں ہوتی ہیں وہاں بڑا مسئلہ ہوتا ہے. ہمارے مدرسے باقیات صالحات میں کیرلا کے بچے پڑھتے ہیں, ان کو ملیالم میں پڑھاتے ہیں, تمل ناڈو کے بچے پڑھتے ہیں ان کو تمل میں پڑھاتے ہیں, اردو والے بچے پڑھتے ہیں ان کو اردو میں پڑھاتے ہیں. یہ ایک بیان ہوا تو تین قسم کے لوگ ہم بیٹھ کو رہتے, اس لیے ہمارے مدرسے میں ہر بیان تین زبان میں ہوتا. اب کیسا رہیں گا بولو, اب ملیالم میں ہوئے تھا اردو والے بھی تمل والے صبر سے رہنا, تمل میں ہوئے تھا ملیالم والے بھی اردو سے صبر سے رہنا, ویسا اچھی اردو میں ہوا تو تمل والے ملیالم والے صبر سے رہنا. تو صبر کر 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 الحمدللہ ہم کو عادت ہو گئی ہے. وہ ذرا عادت آپ لوگوں کو بھی دلانے کے واسطے اس کا ایک ڈیمو, آج ایک مثال, ایک نمونہ آپ کے سامنے پیش کیا گیا ہے. بہرحال سب اللہ کے بندے ہیں, سب رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی امتی ہیں, انما المؤمنون اخوہ اللہ فرماتے ہیں سب مسلمان کیا ہیں بھائی بھائی ہیں اس لیے زبان کوئی چیز نہیں ہے زبان کا اختلاف بھی زبان مختلف ہونا بھی یہ بھی خداوند خدوس کی قدرت کی نشانیوں میں سے ایک نشانی وہ اختلاف السنتکم اللہ فرماتے ہیں تو اس لیے بہرحال تمل ناڈو میں ہونے کی وجہ سے ہمارا حق بھی بنتا تھا نہیں تو بائیکاٹ کر ڈالے تو تمل والے ہمارے لیے پریشانی کھڑی ہو جاتی تھی اس لیے اتما میں حجت کے لیے کچھ چیزیں تمل زبان میں پیش کر دی گئی ہیں اللہ سب کو عمل کی توفیق عطا فرمائے تمل مکل ان وشیتے اللہ تک چلیں گے ان شاء اللہ پروجنما உங்களுக்காக நம்ம இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதனால் நீங்க இன்ஷால்லா இதா இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி மற்ற அங்களுக்கு எடுத்துவீங்க இன்ஷால்லா பேரஹால் பாத் யே சல் ரஹி தி கி அல்லாஹ் தஆலா கிசி கோ மால் தே தோ உஸ்கா ஹக் அதா கரே அல்லாஹ் வாலே ஃபர்மாதே ஹே கே தேகோ மால் ஜோ ஹே வோ அல்லாஹ் கி எக் நஹமத் ஹே அல்லாஹ் ஜிஸே சாஹே அதா ஃபர்மாதே ஹே اس میں انسان کا کچھ بھی عمل و دخل نہیں ہے نحنو قسمنا بینہم معیشتہم اللہ فرماتے ہیں ہم ان کے زندگی کے اسباب ہم ان کے درمیان میں تقسیم کرتے ہیں اس لیے اللہ کسی کو زیادہ دیتے ہیں کسی کو کم دیتے ہیں یبسط اور اللہ تعالیٰ پھیلا کر دیتے ہیں وہ یقدر اللہ تعالیٰ سمیٹ کر دیتے ہیں یہ اللہ کی مرضی ہے اس میں کسی کا کوئی عمل دخل نہیں ہے اور مال اگر کسی کے پاس آتا ہے اس کے عقل کی بنیاد پر مال آ رہا ہے ایسی بھی بات نہیں ہے حضرت تھانوی رحمۃ اللہ علیہ نے ایک لطیفہ ذکر کیا ہے اس کو بھی ذرا سن لو ایک مرتبہ ایک آدمی سفر میں جا رہا تھا اونٹ پر دو بوریاں لادی ہوئی تھی اونٹ کی پیٹھ پر ادھر ایک موٹا ہے ادھر ایک موٹا ہے راستے میں پڑھے لکھے سمجھدار قسم کے ایک صاحب مل گئے انہوں نے پوچھا بھائی ان دونوں بوریوں میں کیا ہے یہ دو موٹے ادھر ایک جو ہے اس میں کیا ہے اس نے کہا ایک بوری میں تو گیہوں ہے اور دوسری میں ریت بھر رکھا ہے ایک موٹے میں گیہوں ہے دوسرے موٹے میں بالو ہے ریت ہے وہ پوچھا ریت کیوں بھر رکھا ہے دنیا میں ریت کی کیا کمی ہے کہ لادے جا رہے ہو اب ریت بھر کر لے جانے کا کیا مطلب دنیا میں کم ہے کیا ریت کر کو اس زمانے میں کم بھی نہیں رہیں گی اس زمانے میں کمی ہو گئی ہے اب ریت کی قیمت سننے کی جیسی ہو گئی ہے اللہ وہ کیا کیا چراتے سو کیا کیا اس میں دھاندلیاں کرتے سو اب ریت بھی اتنی قیمتی ہو گئی ہے گیہوں تو بھی آسانی سے مل جائے گا ریت اتنی مشکل ہو گئی ہے اب خیر اب تو اس نے جواب دیا بھائی یہ دو طرف جو موٹے جو رکھا ہوں میں کہا وہ بیلنس برقرار رکھنے کے واسطے بیلنس کے واسطے توازن کے لیے تو پڑھے لکھے نے کہا کہ بیلنس کے لیے ایسا بھی کر سکتے تھے کہ اس بوری میں جتنے گیہوں ہیں اس کے آدھے ایک طرف اور بقیہ آدھے دوسری طرف رکھ دیتے یعنی ایک موٹا جو گیہوں ہے اسے دو کر کے دو طرف آدھا آدھا کر دے رہے تو تب بھی بیلنس برابر ہو جاتا ہے اونٹ کا بوجھ بھی کم ہو جاتا ہے اور یہ تیز بھی چلتا ہے تو اس لیے تمہارے لیے آسانی کے واسطے میں بتا رہا ہوں یہ ریت ڈھولک پھرنے کے بجائے گیہوں کو دو حصے میں بانٹ کر ادھر آدھا رکھ دیے تو بات ختم ہوگی اس طرح سفر بھی جلدی پورا ہو جاتا ہے چنانچہ اس نے اس کے کہنے کے مطابق ریت والی بوری خالی کر دی اور ریت کا جو موٹا تھا نکال کر اور گیہوں آدھا آدھا کر دیے اب آدھا آدھا گیہوں کر کے اب چل رہا ہے پھر یہ دیہاتی اپنے جی میں سوچنے لگا کہ اس نے اتنا اچھا اور عمدہ مشورہ دیا معلوم ہوتا ہے کہ بہت سمجھدار آدمی ہے لہذا اس کے پاس تو بہت کچھ مال ہوگا ابھی کیا سوچ رہا ہے کہ اتنے سمجھ والا عقل والا ہے گا تو مال بھی فل اس کے پاس رہے گا چنانچہ وہ اپنے جی میں سوچنے لگا کہ میرے سو گائے ہیں تو اس کے پاس تو زیادہ ہی ہوں گے یہ سوچتے ہوئے اس نے پوچھا بھائی صاحب آپ کے پاس گائیں کتنی ہیں اس نے جواب دیا ایک بھی نہیں پوچھا اچھا تو بکریاں کتنی ہیں اس نے کہا ایک بھی نہیں پوچھا زمین کتنی ہے, اس نے کہا کچھ بھی نہیں. یہ کھیڑے والے ہوتے نا, کیا آنے لو حضرت, کیا بھی نہیں ہے حضرت, ذرا ہے حضرت کر بولتے. پوچھے تو 10 ایکڑے تھے, کہتے ہمارے پاس 10 بالی زمین بھی نہیں رہتی سٹی والوں کے پاس, تو ہی ان کے 10 ایکڑے رہتے بھی جرے ہی حضرت کہتے. کیا حضرت کیا نہیں, ایک 6 موٹے چاہے ہی گھر کو کہتا. اب 6 موٹے کو جرے بولتا ہے, یا آدھے موٹے کو ہمیں پورے طرف لگ رہتے. تو ایسے کھیڑے والے بھی بڑے گھاٹیاں رہتے. تو پوچھا زمین کتنی ہے, اس نے کہا کچھ بھی نہیں. خود اپنے پاس جو کچھ تھا ان سب کا باری باری سوال اس نے پوچھ لیا. اس کے جواب میں اس نے کہا کہ میرے پاس ان سب چیزوں میں سے کچھ بھی نہیں ہے. اب دیکھو حضرت فرماتے ہیں, تو اب یہ سوچنے لگا کہ اتنا عقل مند ہے اور اس کے پاس کچھ بھی نہیں ہے, لہذا یہ تو بڑا منحوس آدمی ہے, نحوست والا ہے. پھر کہنے لگا کہ میں تیری بات پر عمل نہیں کروں گا. اب میں تو بولا سو آئیڈیا جو دیا میں ڈسمس کراتا ہوں, کینسل کراتا ہوں, پرانا میرا جو طریقہ تھا اسی پر عمل کرتا ہوں. تو خیر اللہ, حضرت شیخ سعدی رحمۃ اللہ علیہ فرماتے ہیں کہ روزی کا مدار اگر عقل اور صلاحیتوں پر ہوتا تو دنیا میں جتنے بھی کم عقل ہیں وہ سب بھوکے مرتے. حالانکہ عام طور پر ہم دیکھتے ہیں کہ ایسے لوگوں کے پاس پیسہ زیادہ ہوتا ہے. یہ اللہ تعالیٰ کی تقسیم ہے, رزینہ قسمت الجباری فینا, ہم اللہ تعالیٰ کی تقسیم پر راضی ہیں کر کے حضرت علی رضی اللہ عنہ فرماتے ہیں. خیر, تو ویسا جو بھی اللہ جس کو بھی جو دے وہ اللہ کی دین ہے, اللہ کی طرف سے تقسیم ہے, اس پر راضی رہنا چاہیے اور ہر حال میں بندے کو اللہ کا شکر گزار ہونا چاہیے. اللہ تعالیٰ جو نعمتیں ہمیں دیا ہے ان نعمتوں کی قدردانی اور ان کے حقوق کی ادائیگی کی اللہ پاک ہمیں توفیق عطا فرمائے. وآخر دعوانا الحمدللہ رب العالمین. دعا فرما لیں, اللہم لک الحمد و لک الشکر یا رب یا اللہ. اللہم صلی علی سیدنا و مولانا محمد وعلی آل سیدنا و مولانا محمد و بارک وسلم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرین. ربنا لا تزغ قلوبنا بعد اذ هدیتنا وهب لنا من لدنک رحمہ انک انت الوهاب. اللہ ہم آپ کے عاجز بندے اور بندیاں آپ کے حضور حاضر ہیں. اللہ ہمارے گناہوں کو معاف فرما. اللہ آپ نے بہت معاف کیا ہے, اللہ پھر بھی معاف فرما دیجیے. اللہ ہم سے بڑے گناہ ہوئے ہیں, اللہ ہمیں اپنے گناہوں کا بھی اقرار ہے اللہ, اور آپ کی عطاؤں کا بھی جو ہے اعتراف ہے اللہ. ہماری خطائیں بڑی ہیں اللہ, لیکن آپ کی عطائیں اس سے بڑی ہیں اللہ. آپ بڑے مہربان ہیں اللہ, آپ بڑے قدرداں ہیں اللہ. اللہ ہمارے گناہوں کو معاف فرمائیے, ہماری ٹوٹی پھوٹی نیکیوں کو قبول فرمائیے. اللہ اس ماہ مبارک کو پوری طریقے سے اللہ اس کے حقوق کی ادائیگی کے ساتھ اے اللہ پوری رحمتوں کو مغفرتوں کو حاصل کرنے کی توفیق عطا فرمائیے. اللہ دیکھتے دیکھتے ایک ہفتہ گزر گیا ہے اللہ, اے اللہ معلوم نہیں اسی طریقے سے اور چند دنوں کے بعد پورے ہفتے گزر جائیں گے. اللہ اس کی ناقدری سے ہماری حفاظت فرما, ایک ایک لمحے کی قدردانی کی توفیق عطا فرما. اللہ اب بھی جو لوگ اے اللہ اس ماہ مبارک میں بھی اے اللہ بے حسی کی زندگی گزار رہے ہیں, نافرمانیاں کر رہے ہیں, اللہ ان کو بھی نیک توفیق عطا فرما, ان کو بھی اچھے سچے مسلمان بنا, نمازوں کی پابندی نصیب فرما, ہر گناہ سے گناہ کی جگہوں سے حفاظت فرما. اے اللہ ہمیں بھی نیک بنا, اللہ ہم اپنے نیک بندوں میں ہم کو شامل فرما. اللہ ہم آپ سے محبت کرنا چاہتے ہیں اللہ, ہمیں اس کا طریقہ معلوم نہیں ہے اللہ, ہمیں طریقہ سکھلا دیجیے اللہ. اللہ ہم آپ سے لینا چاہتے ہیں اللہ, اس کا طریقہ معلوم نہیں ہے اللہ, اللہ آپ ہمیں طریقہ بھی سکھا دیجیے, بن مانگے میں عطا فرما دیجیے. اللہ ہماری جو ضرورت ہے دین دنیا آخرت کی ہمیں عطا فرما دیجیے. آپ کے حبیب صلی اللہ علیہ وسلم نے اتنی خیر کی دعائیں مانگی ہیں, اے اللہ ہمیں اور ساری امت مسلمہ کو عطا فرمائیے. اتنے شرور سے پناہ مانگ, اس سے ہماری اور پوری امت مسلمہ کی حفاظت فرمائیے. اللہ بہت سے لوگ بیمار ہیں اللہ, ہسپتالوں میں ہیں اللہ, پریشان پریشان پھر رہے ہیں اللہ, گھر والے ایک ہسپتال سے دوسری ہسپتال, دوسری ہسپتال سے تیسری ہسپتال لے کے چکر لگا رہے ہیں اللہ. اللہ معلوم نہیں یہ وبا کیسی ہے اللہ, عالمی اعتبار پوری انسانیت پریشان ہے اللہ, اور اس کے ذیل میں جو سازشیں ہو رہی ہیں, اور اے اللہ انسانیت سوز جو حرکتیں ہو رہی ہیں اللہ, اللہ ان سے انسانیت کو بچا لیجیے اللہ. انسانیت پریشان حال ہے اللہ, امت بہت پریشان ہے اللہ, بڑی بیمار ہے اللہ, بڑی قرض دار ہے اللہ, بڑی بے روزگار ہے اللہ, بڑی پریشان حال ہے اللہ. سب کے حال پر رحم فرمائیے اللہ, کرم فرمائیے اللہ, سب کی پریشانیوں کو دور فرمائیے. یا اللہ ہمیں دین کی سمجھ عطا فرمائیے, پورے دین پر عمل کرنے کی توفیق عطا فرمائیے, ہر نافرمانی سے بچائیے. اے اللہ ہر قسم کی سمجھداری ہمیں عطا فرمائیے. اے اللہ امت مسلمہ میں اتحاد پیدا فرمائیے. اے اللہ اجتماعیت نصیب فرمائیے. اے اللہ شقاق و نفاق سے بچائیے, اختلاف و انتشار سے بچائیے, امت کو نیک اور ایک بنائیے. اے اللہ آپ صلی اللہ علیہ وسلم کی ایک ایک سنت پر عمل کرنے کی توفیق عطا فرمائیے, اور آپ صلی اللہ علیہ وسلم کی سنتوں سے محبت نصیب فرمائیے, آپ سے گہرا تعلق عطا فرمائیے. یا اللہ ہمیں آپ کے سچے پکے امتیوں میں شامل فرمائیے. وصلی اللہ علی خیر خلقہ محمد و آلہ و اصحابہ اجمعین برحمتک یا ارحم الراحمین. الحمدللہ.